الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، பொறுமை பற்றிய பாடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 43rd ஹதீஸை இன்று நான் இன்ஷா அல்லாஹ் இந்நேரத்தில் பார்ப்போம். وعن أنس رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا أراد الله بعبده خيرا عجل له العقوبة في الدنيا وإذا أراد الله بعبده شر أمسك عنه بذنبه حتى يوافي به يوم القيامة. وقال النبي صلى الله عليه وسلم إن عظم الجزاء مع عظم البلاء، وإن الله تعالى إذا أحب قوما ابتلاهم، فمن رضي فله الرضا ومن سخط فله السخط. رواه الترمذي وقال حديث حسن. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தினால் ஆரம்பம் செய்கிறேன். சென்ற வாரமும் இதே தலைப்பும் இடம்பெற்றிருக்கக்கூடிய பொறுமையோடு சம்பந்தப்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை பார்த்தோம். அதே தொடர்ந்து இந்த ரியாது சாலிஹீன் இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்றொரு ஹதீஸை இன்றைய தினம் நாங்கள் பார்த்து இருக்கிறோம். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இதனை அறிவிக்கக்கூடிய சஹாபி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்கள் கூறுகிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா அராதல்லாஹு பி அப்தி கைரன், தனது அடியானுக்கு அல்லாஹு தஆலா ஒரு நலவை நாடினால் அஜ்ஜல லஹுல் உகூபத ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் வைத்து அல்லாஹு தஆலா அவன் சோதனை மூலமாக தண்டிப்பான். அல்லாஹு தஆலா அவனுக்கு தீமை செய்ய நாடினால் யௌமல் கியாமா, இந்த உலகத்தில் அவனுக்கு அவன் செய்யக்கூடிய பாவத்துக்கு தண்டனை வழங்காமல் அதனை அல்லாஹு தஆலா அப்படியே பிடித்து வைத்துக் கொண்டு நாளை மறுமை நாளையில் அல்லாஹு தஆலா அவனை கடுமையாக தண்டிப்பான் என்கின்ற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், இன்ன இலமல் ஜஸாஇ மா இலமல் பலா, அதிகமான சோதனையானது இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய கடுமையான பெரிய சோதனைகள் மூலமாக பெருமதியான அளப்பரிய நன்மையை பெற்றுக் கொள்கிறான். நிச்சயமாக அல்லாஹு தஆலா எந்த ஒரு சமூகத்தையாவது நேசித்தால் விரும்பினால் அந்த சமூகத்தை அல்லாஹு தஆலா சோதனைக்கு உள்ளாக்குவான். சமன் ரவிய பலகுருவா, யார் அந்த சோதனையை பொருந்திக் கொள்கிறார்களோ பொறுமையோடு அதனை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு திருப்தியானதே கிடைக்கும். அல்லாஹு தஆலா அவருடைய திருப்பத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். வமன் சஹித ஃபலஹுத்தஹ், இதற்கு எதிராக எவர் அதனை நிராகரிக்கிறாரோ, அல்லாஹு தஆலா தான் நமக்கு இந்த தண்டனையை தருகிறான், இந்த சோதனையை தருகிறான் என்று அவன் பொறுமையை கை கொள்ளாமல் அவன் மனம் போன போக்கில் மனம் கூறுவதை எல்லாம் அவன் வெளிப்படையாக சொல்லி அல்லாஹு தஆலா எதிர்பார்க்காத ஒன்றை அவன் வாயினால் சொல்லிவிட்டான் என்று சொன்னால், அல்லது வந்து செயல் ரீதியாக அதனை வெளியே காட்டிவிட்டான் என்று சொன்னால், அதற்கு எதிரானதுதான் அவனுக்கு கிடைக்கும். இந்த செய்தியை இமாம் திருமதி அவர்கள் தனது கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸ் எதனை எமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், கண்டிப்பாக எல்லா நிலைமைகளிலும் பொறுமையை கைக்கொள்ள வேண்டும் என்பதனை, பொறுமை என்கின்ற வாசகத்தை பயன்படுத்தாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பொறுமையை கைப்பிடுங்கள் என்று சொல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உபதேச முறையில் இருக்கக்கூடிய அந்த அணுகுமுறையை பாருங்கள். பொறுமை என்று சொல்லித்தான் பொறுமை உணர்த்த வேண்டும் என்பது கிடையாது. பொறுமை என்பதனை சொல்லி காட்டித்தான் மக்களுக்கு மத்தியிலே பொறுமையை கடைபிடிக்க செய்ய சொல்ல வேண்டும் என்பது கூட கிடையாது. மாறாக அதற்கு ஈடாக வேறு வழிகளை தேர்வு செய்து கொள்ளலாம் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இதில் இரண்டு ஹதீஸ்கள் இருக்கின்றன. நான் சொல்லிக்காட்டிய இந்த ஹதீஸ்களை பார்த்தால் இரண்டாக பார்க்கலாம். முதலிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பகுதி என்ன? இதா அராதல்லாஹு பி அப்தி கைரன், தனது அடியானுக்கு அல்லாஹு தஆலா நலனை நாடினால் இந்த உலகத்தில் அஜ்ஜல லஹுல் உகூபத ஃபித்துன்யா, அவன் ஏதாவது தவறு வைத்து விட்டால் மறுமையில் அதற்கான தண்டனையை கொடுக்காமல் இந்த உலகத்தில் என்ன செய்வான்? அல்லாஹு தஆலா தண்டனையை கொடுத்து விடுவான். அப்ப அல்லாஹு தஆலா ஏன் சிலருக்கு தண்டனையை கொடுக்கிறான், ஏன் சிலருக்கு தண்டனையை கொடுக்காமல் அந்த தண்டனை இந்த உலகத்தில் கண்டுகொள்ளாமல் கொடுக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அவனுடைய திருப்பொருத்தத்தை மையமாக வைத்து அது அமையும். யாரையாவது அல்லாஹு தஆலா நேசித்து விட்டால் இந்த உலகத்தில் வைத்தே அவனுடைய பாவக்கரைகளை அல்லாஹு தஆலா துடைத்து விடுவான். அதற்காக வேண்டிய சில சோதனைகள், சில வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், இதனை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வைத்தே தான் விரும்பக்கூடிய அந்த அடியானுக்கு பொறுத்து விடுகிறான். அப்ப அல்லாஹு தஆலாவை பொறுத்தவரையும் அவன் நாடியதை இந்த உலகத்திலும் செய்யக்கூடியவன், மறுமையிலும் செய்யக்கூடியவன். ஏன் சொன்னால் அவனிடத்தில் யாருமே வந்து கேள்வி கேட்க முடியாது. இன்னல்லாஹ், அல்லாஹு தஆலா விரும்பியதை அவன் செய்யக்கூடியவன். ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆகப்பெரிய ஆட்சியாளன் அவன். சர்வசாதாரணமாக ஒரு சிறிய நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஜனாதிபதியோ ஒரு மன்னராக இருந்தால் அவர்கள் நினைப்பதை தான் நாடுவதை அந்த நாட்டு மக்களிடையே திணிக்க முற்படுகிறார். தான் நாடியதை அந்த மக்களுக்காக வேண்டி செய்கிறார். தான் விரும்பாததை அவர்கள் மக்கள் விரும்பினாலும் அதனை குறித்துக் கொள்கிறார். எனவே சர்வசாதாரணமான உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளனுக்கே இந்த தன்மை இருக்கின்றது என்று சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்சியாளர்களுக்கெல்லாம் மகப்பெரிய ஆட்சியாளன் யாரு? அல்லாஹு தஆலா. எனவே அவன் விரும்பியதை தான் அவன் செய்வான். ஆனால் மனிதர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் அல்லாஹு தஆலாவுடைய ஆட்சிக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவென்று சொன்னால், இந்த உலக ஆட்சியாளர்கள் தங்களது மனோ இச்சைக்கு உட்பட்டுத்தான் என்ன செய்வார்கள், அவர்களுடைய தீர்ப்பு, அவர்கள் கொடுக்கக்கூடிய தண்டனைகள், அவர்கள் வாங்கக்கூடிய வெகுமதிகள் இருக்கு. ஆனால் அல்லாஹு தஆலா எதனை செய்தாலும் அது அவருடைய குற்றத்தின் அடிப்படையில், அது நீதியாகத்தான் நிச்சயமாக இருக்கும். அல்லாஹு தஆலா ஒரு பொழுதும் அநீதி இழைக்க மாட்டான். அவன் எதனை செய்தாலும் அது நீதி என்பதுதான் அல்லாஹு தஆலாவுடைய சட்டத்தில் உள்ள ஒன்று. ஏன்? அல்லாஹு தஆலா அநீதியை ஒரு பொழுதும் விரும்பாதவன். அநீதியை விரும்பாத அல்லாஹு தஆலா ஒரு பொழுதும் அநீதியை செய்ய மாட்டான் என்பது தெளிவாகின்றது. எனவே அல்லாஹு தஆலா தனது அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாக இருந்தாலும் சரி, வெகுமதியாக இருந்தாலும் சரி, அது இந்த உலகத்தில் கொடுத்தாலும் சரி, நாளை மறுமையிலே கொடுத்தாலும், இரண்டுமே அல்லாஹு தஆலாவினது, நீதிக்கு உட்பட்டதுதான் என்பதை நாங்கள் அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இந்த ஹதீஸுக்குள் நாங்கள் நுழைய வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்திலே தண்டனை கொடுப்பதாக. அப்ப இந்த உலகத்தில் தண்டனை ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் நாளை மறுமையில் அவனுக்கு தண்டனை கிடைக்குமா? இந்த உலகத்தில் கேள்வியை பொறுத்த வரையில இதற்கு ஒரு பதில் அல்ல, அந்த பதிலை ரெண்டு பிரிவாகத்தான் தெரிவிக்க வேண்டும். முதல் பகுதி, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை பொறுத்தவரையில் தண்டனைகளை தனது அடியார்களுக்கு மட்டும் கொடுப்பது கிடையாது, சோதனைகளை தனது அடியார்களுக்கு மட்டும் கொடுப்பது கிடையாது. அல்லாஹு தஆலா யாரை வெறுக்கிறானோ அவர்களுக்கும் சில சமயங்கள் சோதனைகளை கொடுக்கிறான், தண்டனைகளை கொடுக்கிறான். அதே போன்று தான் விரும்பியவர்களை நல்ல முறையில் வாழவும் செய்கிறான், தான் விரும்பியவர்களுக்கும் விரும்பாதவர்களை நல்ல முறையில் அல்லாஹு தஆலா வாழ செய்கிறான். அப்ப இப்படி ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பார்த்தால் இரண்டு பிரிவினருக்கும், முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இடையே அல்லாஹு தஆலா நீதியை கடைபிடித்துக் கொண்டு சரி, யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களை கொடுக்கிறான், யாரை சோதிக்க வேண்டுமோ அவர்களை சோதிக்கிறான். இவ்வாறு சோதனைக்கு உட்படுத்தப்படக்கூடியவர்களை பொறுத்தவரையில் ஒரு பிரிவினர் இந்த உலகத்தில் வைத்து கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள் மூலமாக அவருடைய பாவக்கரைகள் துடைக்கப்பட்டு அவர்களுடைய பாவங்கள் இல்லாமலாக்கப்பட்டு அவர்களுடைய உள்ளம் சுத்திகரிக்கப்பட்டு நாளை மறுமையில் தண்டனை எதுவுமே இல்லாமல் சுவர்க்கத்தில் போகக்கூடியவர்கள். இரண்டாவது பிரிவினரை பொறுத்தவரை முஸ்லிம்களுக்குள்ளேயே அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய மக்களுக்குள்ளேயே சில விஷயங்களுக்காக வேண்டும், சில தீமைகளுக்காக வேண்டும், அவன் செய்த சில அல்லாஹ் விரும்பாத விஷயங்களை செய்வதற்காக வேண்டும் இந்த உலகத்திலே தண்டனை கிடைக்கும். குறிப்பிட்ட அந்த தீமைக்கான தண்டனை நாளை மறுமையிலே கிடைக்காது. ஏனைய பல தீமைகள் இந்த உலகத்தில் வைத்து தண்டனை கொடுக்கப்படாமல் இருந்திருந்தால் அதற்கான தண்டனை நாளை மறுமையில் அல்லாஹ் நாடினால் மன்னித்துவிட்டு அதனையும் மன்னித்துவிட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இல்லை அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுக்க நாடினால் குறிப்பிட்ட அந்த தீமைகளுக்கு மட்டும் நரகத்தின் தண்டனை கொடுத்துவிட்டு அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். ஒரு நிபந்தனை என்ன? அவன் இணை வைக்காமல் அல்லாஹ்வுக்கு சிரித்து வைக்காமல் இருந்திருக்க வேண்டும். பகிரங்கமாக அல்லாஹ்வுக்கு எந்த விடயத்திலும் இணை கற்பிக்காமல் அவன் இருந்திருக்க வேண்டும். அப்ப இந்த ஹதீஸ்ல பாருங்க, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வைத்து அல்லாஹு தஆலா நல்லவர்களை தண்டிப்பான். அதனைத்தான் அடுத்த ஹதீஸ் நமக்கு விளக்குகின்றது. அதே நேரம் வைதா அராத அல்லாஹு பி அப்துஹி சர்ர, தனது அடியானவனுக்கு அல்லாஹு தஆலா தீமையை நாடிவிட்டார், இந்த உலகத்தில் அவனை தண்டிக்க மாட்டான். அப்ப இதுல என்ன தெரிகின்றது என்று சொன்னால், நல்லவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், கெட்டவர்கள் தண்டிக்கப்படாமலும் இருப்பார்கள் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் உணர்த்துகிறார்கள். இந்த ஹதீஸை நாம் சரியாக தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் அடிக்கடி என்னிடத்திலே ஒரு தவறு ஏற்படுகிறது. என்ன தவறு? ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டா, ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டா, நம்ம இன்னைக்கும் அல்லாஹு தஆலா நம்மளை வெறுக்கிறானோ, அல்லாஹு தஆலா நம்மளை வெறுக்கிறானோ என்று நம்ம நினைக்கிறோம், போதாமைக்கு சொல்லிடுறோம். இப்ப பாருங்க, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், பட்ட காலிலே படும், சுட்ட புண்ணிலே சுடும் என்று சொல்லி பழமொழியெல்லாம் சொல்லி நம்ம சொல்லுவோம். தொடர்ந்து அல்லாஹு தஆலா தள்ளி தள்ளிக்கிட்டே இருக்கிறானே, அப்ப அல்லாஹு தஆலா என்ன வெறுக்கிறானோ, என்ன நேசிக்கவில்லையோ, அல்லாஹு தஆலாவுடைய அருள் இருந்து நாங்க தூக்கி வீசப்பட்டு விட்டோமோ என்று சொல்லி எல்லாம் வந்து நினைப்பார்கள். ஆனா உண்மையான ஒரு மூமினை பொறுத்தவரையில, உண்மையான ஒரு சாலிகான ஒரு நல்லடியான பொறுத்தவரையில, அவனுக்கு தண்டனை வந்தால் அவன் சந்தோஷமாக அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் குறிப்பிட்ட நேரத்தில் அஜபன் அம்ரல் முஃமின், ஒரு முஃமினுடைய எல்லா விடயங்களும் ஆச்சரியத்துக்குள்ளதாக இருக்கும், ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும். ஒரு முஃமினை பொறுத்தவரையில் காரணம் என்ன? ரெண்டு காரணங்களை சொல்றாங்க. முதலாவது, இதா அசாபத்து அசாபத்து சர்ரா சக்கர், அவனுக்கு ஏதாவது இன்பமான விஷயங்கள், மங்களகரமான ஏதாவது அவனுக்கு நடந்துவிட்டால், சந்தோஷிக்கத்தக்க விஷயங்கள் அவனுக்கு நடந்துவிட்டால் அவன் என்ன செய்வான்? அல்லாஹு தஆலாவை மறக்க மாட்டான், நன்றி செலுத்துவான். சக்கர் சுக்குர்னு சொல்லுவோம் நாங்க. அப்ப அல்லாஹு தஆலா ஏதாவது நம்ம சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடந்துவிட்டால், எமது உள்ளத்தை சந்தோஷிக்க செய்யக்கூடிய விடயங்கள் ஏதாவது எமது வாழ்க்கையில் ஏற்பட்டால், உண்மையான மோமினாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே நேரம் இரண்டாவது, அவனுக்கு ஏதாவது துன்பங்கள் நிகழ்ந்துவிட்டால் என்ன செய்ய மாட்டான்? மனம் உடைந்து போக மாட்டான், சபர், அவன் பொறுமையை கைக்கொள்வான். அதனால் தான் ஒரு மோமினை பொறுத்தவரையில ரசூலுல்லாஹி சொன்னார்கள், அஜபன் அம்ரல் முஃமின், ஒரு மோமினுடைய விடயங்களை பொறுத்தவரையில, காரியங்களை பொறுத்தவரையில அது ஆச்சரியத்துக்குள்ளானதாகவே இருக்கும். யார பார்த்து சொல்றாங்க? ஒரு மோமினை பார்த்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை நூற்றுக்கு நூறு வீதம் உண்மையானது. இப்ப நம்ம நிறைய வந்து மருந்து எடுக்கிறதுக்காக வேண்டி ஆஸ்பத்திரி போயிருக்கோம், ஹாஸ்பிட்டலுக்கு, வைத்தியசாலைக்கு, அல்லது யாராவது நோயாளிகளை தரிசிக்க சென்றிருப்போம். நம்ம நாடுகளில் முஸ்லிம்களும் இருப்பார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களும் அந்த வைத்தியசாலையில் இருப்பார்கள். குறிப்பாக இந்த நாட்டில் வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா இங்கேயும் அப்படி இருப்பார்கள். போற நம்ம யாரை பார்க்க போனோமோ அவர்களை மட்டும் பார்க்காமல் அந்த அச்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோயாளிகளை நோய் விசாரித்து சென்றோம் என்று சொன்னால், முதலாவது நன்மை கிடைக்கும் எங்களுக்கு. இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த உண்மையை நாங்கள் நிதர்சனமாக உணர்ந்து கொள்ளலாம், பார்க்க முடியும். ஒரு மூமினை பொறுத்த வரையில ஒரு பெரிய எக்ஸிடென்ட் நடந்து அல்லது லைட்ட நாளா பொழுது நெஞ்சல் ஐந்து அக்கீறி அவனை கை கையில தச்சு வந்து தொங்க ஒண்ணு வளர்ந்தாட்டு வச்சிருப்பாரு, அவன் மூச்சு ஒழுங்க வராது பேசுவான் கதை கேட்ட போய் என்ன பரவாயில்லையா அவன் என்ன சொல்லுவான், அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாவுக்கு, அல்லாவுக்கு அஞ்சாலும் சிவப்படுத்துவான் நான் பாக்குறோமே இல்லையா. ஆனா அதே நேரம் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு மூமின் அல்லாத அவிசுவாசி இடத்திலே சென்று அவர்களை நோய் விசாரிக்க சென்றோம் சொன்னால் அவர் எடுத்து எடுப்பு என்ன செய்வான், கடவுளை திட்டுவான். இதை நம்ம நாடுகள் நம்ம தெளிவா பார்க்கணும். குறிப்பா இந்த மகப்பேறு வைத்தியசாலையில் அந்த மகப்பேறு வைத்தியசாலையில் பணிபுரியக்கூடிய அந்த சாலைகளை பொறுத்தவரையில் அந்த நேரத்துகளை பொறுத்தவரையில் அவர்கள் சொல்லக்கூடிய ஒன்று என்னன்னு சொன்னால், குழந்தை பெறுகிற நேரத்தில் மிகவும் பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம் பெண்கள். முஸ்லீம் அல்லாதவர்கள் கடவுளை திட்டுறது, ரெண்டாவது யார் திட்டுவாங்க, கணவனை புருஷனை திட்டுறது. இது பொதுவா வந்து எல்லா வைத்தியசாலைகளிலும் இந்த தாதி பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு வாக்கு மூலம் சுபஹானல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், அஜதன் அம்ரல் முஃமின், ஒரு மோமினுடைய வடிவம் தான் ஆச்சரியத்துக்குள்ளானதாக இருக்கு. எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் அல்லாதான் நன்மையும் தரக்கூடியவன், அல்லாதான் கஷ்டத்தையும் தரக்கூடியவன், அல்லாதான் இலகுவையும் தரக்கூடியவன், அல்லாதான் துன்பத்தையும் சேர்த்து தரக்கூடியவன் என்று சொல்லி ஈமானை கொண்டவன். ஏன் நாம் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் நம்பிக்கை, கண்டிப்பாக நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஆறு அம்சங்கள் கடைசியானது எது, வீதியை நம்புறது. வீதியம் சொன்ன என்ன, நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் எல்லாமே அல்லாஹு தஆலாவின் நாட்டப்படிதான் நமக்கு நடக்கிறது. எனவே எது நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். சொந்தமான விஷயமா நம்ம ஏதாவது இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய ஒன்று உதாரணமா சொல்றேன் சொன்ன, கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம், ஹோ 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 ஹோன்னு சொல்லி அந்த வியாபாரம் பல்கி பெருகி வந்து பெரும் லெவல்ல நிற்கும், பெரியோர் பணக்காரன மாறிடுவார், வீடு காரு பங்களா எல்லாம் தோட்டம் தரவுகள் எல்லாமே நமக்கு போட்டுவார். அவர் லெவலுக்கு வந்தா உண்மையான முஸ்லீம் என்ன செய்வான், எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா தந்தான், எவ்வளவுதான் வந்து பணம் கூடினாலும் நம்மட நாட்டத்தில் நடக்கல, பணம் கூட கூட நாளைக்கு மறுமையில் தொழில் கணக்குத்தான் எனக்கு அதிகமாக இருக்கிறது, நான் நமது கைவசம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் பணங்கள் எல்லாமே வந்து நமக்கு மட்டும் சொந்தமானதல்ல, அதிகமாக நம்மிடத்திலே பணம் இருந்தால் அதிகமாக நம்ம மற்ற மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு அல்லாஹு தஆலா தந்ததற்கு நன்றி செலுத்துவான். ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்களை பார்த்தால் அதே நேரம் அங்கு இஸ்லாத்து முஸ்லீம்களாக இருந்து கொண்ட இஸ்லாத்தின் பற்று இல்லாமல் அல்லாவுக்கு பயம் இல்லாமல் வாழக்கூடியவர்களை பார்த்தால் என்னமோ அவர்தான் வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொண்ட மாதிரியும் தன்னை விட்டால் வேறு ஆள் இல்லை என்பதையும் இந்த உலகத்தில் காட்டிக் கொண்டு வாழ்வதை பார்க்கிறோம். அப்ப மூமினை பொறுத்தவரையில அப்படி ஒரு நாளும் இருக்க மாட்டான். எனவே அவன் வந்து எவ்வளவுதான் வந்து இன்பத்தை அனுபவித்தால் இந்த உலகத்தில் சம்பட்டம் அடிக்க மாட்டான். எனவே மூமினாக இருந்தால் அவன் எப்பொழுதும் நடுநிலையை கைக்கொள்வான். எவ்வளவுதான் அவன் உயர்ந்திருந்தாலும் அவனை போக்கு வந்து நலிந்தமான போக்காக இருக்கும், நடுநிலையான போக்காக இருக்கும். அதே நேரம் ஒரு பெரிய லெவல்ல இருந்த ஒருவன் திடீர்னு சொல்லி கீழ் மட்டத்துக்கு இறங்கி வந்துடுவான். மூமி என்று சொன்ன என்ன செய்வான், அல்லாஹு தஆலா தந்தான் எடுத்துட்டான், பொறுமையை கைக்கொள்வான். அவன் மீண்டும் நாங்கள் முயற்சிப்போம், அல்லாஹு தஆலா நாடி நாங்கள் மீண்டும் அதே மாதிரி தருவான், அதை விட அதிகமாக கூட தரலாம், முயற்சியில் இறங்குவான். ஆனால் அதே நேரம் அவிசுவாசியை பொறுத்தவரையில் ஒரு மூமின் அல்லாத ஒருவனை பொறுத்தவரையில் என்ன செய்வான், தலையில கையை வச்சுதான் உட்காந்துருவான். இந்த வாழ்க்கையை முடிஞ்சிட்டு இதேபோல இந்த உலக தலகாட்டிகளுமா யாருக்காவது போய் கை நீட்டி நிற்க முடியுமா என்று யோசிச்சு 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 கடைசி பைத்தியகாரனா இருக்கான். இதை வந்து குறிப்பா வந்து அல்லாஹு தஆலா எனக்கு விதித்த அந்த விதியை நம்பாதனால் ஏற்படக்கூடிய விளைவாக வந்து முஸ்லிம் அல்லாதவர்களிடத்தில் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லலாம், நம்ம சகோதர் அப்துல் ரஹ்மான் வேலை செய்யக்கூடிய இடம் இந்த ஹப்ஜி தான் இருக்கு. அங்கு பணியாற்றக்கூடிய ஒரு இந்த நாட்டைச் சேர்ந்த ஒருவருடைய மகன்மார்கள் குளிக்க போயிருக்காங்க. இந்த கடலில் சந்திக்காது எத்தனை பேர்? ரெண்டு பையன், அண்ணனும் தம்பியும். குளிக்க போன நேரத்தில் ஒருவனை அந்த கடல் துளி வந்து கொண்டு போயிருக்கு. தம்பியை காப்பாற்றுறதுக்காக வேண்டி அண்ணன் போயிருக்கிறான். அண்ணனையும் சேர்த்து அந்த கடல் உள்ள கொண்டு போயிருக்கு. கடைசி இரண்டு பேரையும் வந்து மையத்தாகத்தான் எடுத்தார்கள். அப்ப ரெண்டு தனது அருமை குழந்தைகள் இரு கண்களாக பெற்று வளர்த்து வந்த இரண்டு அந்த கண்மணிகளும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல இந்த உலகத்திலிருந்து பிரியாவிடை பெற்றுக்கொண்டு சென்றுட்டார்கள். இந்த கலா கதரை ஏற்க இல்லை என்று சொன்ன இந்த உலகத்தினை பெருத்த சில சமயங்களில் பெற்றார்கள் தற்கொலை கூட செய்து கொள்வார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலாவின் மீது முஸ்லிம்கள் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த கலாவை கலா கதரை ஏற்றுக்கொள்வதன் காரணத்தினால் எல்லா வடிவங்களிலும் பொறுமையாக இருக்கிறார்கள். இந்த சம்பவம் அதுக்குள்ளார்கள். மூன்று நாள் அவர் வேலைக்கு வரல, நாலாவது நாள் வேலைக்கு வர்றாரு. அப்ப நம்ம சக பணியாளர்கள் போய் கேட்கிறாங்க, எப்படி நான் போய் பானேன்னு சொல்லி அவர் முகத்துல பார்த்தா பெருசா கவலை ஒண்ணு தெரியல. அப்ப அவரை விட மற்ற எல்லாருடைய முகத்தில் வந்து கவலையின் கோடுகள் தாறுமாறாக இருப்பதை வந்து எல்லாருமே பார்க்கிறார்கள். ஒரே நேரத்தில் ரெண்டு மகனும் போயிட்டாங்களா என்கின்ற செய்தியை கேட்கறதுக்காக வேண்டிய போய் விசாரித்த அவர் சொல்றாரு, அல்லாஹு தஆலா தந்தான், அவன் எடுத்துட்டான். அவன் நான் தருவான் அல்ஹம்துலில்லா. இவ்வளவு ஒரு நிதானமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? ஒரு மூமின் என்று சொன்னா கல்லாவில் இப்படித்தான் நம்பி கேட்கணும். ஒரு மூமின் என்று சொன்னா இப்படியான சோதனைகள் வர்ற நேரத்தில் இதுதான் உண்மையான பொறுமை. சுபஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா இப்படித்தான் சோதிப்பான். அப்ப சோதனைகளை பொறுத்தவரையில அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், பல இடங்களில் பல முறைகள் அல்லாஹு தஆலா சோதிப்பான். நெருங்கியவர்களை வர்ணிக்க செய்வதன் மூலமாக என்னை சோதிப்பான். நான் இவ்வளவு காலம் தேடி வைத்திருந்த சொத்துக்களை அழிப்பதன் மூலமாக அல்லாஹு தஆலா என்னை சோதிப்பான். அதே போன்ற இனி தோட்டம் தரவுகளை கனிவர்க்கங்களை இல்லாமல் செய்வதன் மூலம் அல்லாஹு தஆலா என்னை சோதிப்பான். இப்படி உதாரணத்திற்காக சிலவைகளை சில சோதனை முறைகளை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இது தவிர்த்த பல முறைகளில் சோதனைகள் வரலாம். குறிப்பாக சோதனைகள் கூடுதலாக யாருக்கு வரும் என்று சொன்னால், யார் கூடுதலாக அல்லாஹு தஆலாவிடம் நெருங்குகிறார்களோ அவர்களுக்கு வரும். மற்றவர்களையும் அல்லாஹு தஆலாவின் பக்கம் நெருக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி யார் ஆசைப்படுகிறார்களோ, அதற்காக களத்தில் இறங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கும் வரும். மானசீகமான சோதனைகள், பொருள் சொத்துக்கள் இல்லாமல் செய்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய சோதனை, குடும்பத்திலே வந்து பல எதிர்ப்புகள் வரலாம் இவ்வாறான சோதனை, நமது தொழில்களிலே வந்து சில சமயங்கள் வந்து வீழ்ச்சி ஏற்படலாம் அதன் மூலமாக பல சோதனைகள். இப்படி அல்லாஹு தஆலா என்ன செய்வான், சோதனைக்கு உள்படுத்துவான். எதற்காக? அல்லாஹு தஆலா செக் பண்றதுக்காக. நீங்கள் அல்லாஹு அல் குர்ஆன் சொல்லி காட்டுறதுதான், இப்படி நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்கள் அல்லது நாம் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னதன் பிற்பாடு நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று நினைத்ததன் பிறகு அவர்களை சோதிக்காமல் விட்டுவிடுவோம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்களா? சோதிப்போம், அந்த மூலங்களை சோதிப்போம். அப்ப ஈமான் கொண்டு விட்டா, உண்மையான விசுவாசிகளாக மாறிவிட்டா கண்டிப்பாக தான் சோதிப்பான். சொல்லி காட்டேன் எதற்காக. வசனம் தொடர்கிறது, உங்களை உங்களுடைய உண்மையான விசுவாசிகள் யாரு, பொய்யான போலியான விசுவாசிகள் யாரு என்று தெரிந்து கொள்வதற்காக. எனவே சோதனை என்பது பல வழிகளில் வரலாம், பல முறைகளில் வரலாம். என்ன சோதனை வந்தாலும் நாங்கள் பொறுமையை கை கொண்டோம் என்று சொன்னால் இரண்டு நன்மை. ஒன்று, அந்த சோதனையை பொறுமையை கை கொண்டதன் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மை. இரண்டாவது, அந்த சோதனைகள் மூலமாக, அந்த தண்டனைகள் மூலமாக நாம் விடக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது. நாங்கள் அந்த பாவங்களை இல்லாமல் செய்து கொள்கிறோம். மனிதர்களை பொறுத்தவரையில குறைபாட்டோடு படைக்கப்பட்டவர்கள், நிறைய தப்பு ஏற்படும். எவ்வளவுதான் அல்லாஹு தஆலா வணங்கினாலும், எவ்வளவுதான் நாங்கள் தொழுதாலும், எவ்வளவுதான் வந்து கடுமையான உழைப்பு செய்தாலும், எவ்வளவுதான் நாங்கள் அடிக்கடி நோம்பு நோற்றாலும் தவறுகள் ஏற்படும். செய்யக்கூடிய அமல்களும் ஏற்படும், அல்லது அமல் செய்வதற்கு முன்னால் பின்னாலும் ஏற்படும் தவறுகள். அப்ப இந்த தவறுகளை பொறுத்தவரையில கண்டிப்பாக இந்த தவறுகள் இல்லாமலாக்கப்படணும். இந்த தண்டனைகள் எப்படி இல்லாமலாக்கப்படும் சொன்ன தவறுகள் தௌபாவின் மூலமாக நாம் செய்யக்கூடிய பாவங்கள் இல்லாமலாக்கப்படும். அதே நேரம் நாளை மறுமையில் தர இருக்கக்கூடிய தண்டனை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் தந்த அல்லாஹு தஆலா என்ன செய்வான், இல்லாமலாக்குவான். இதனில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், ஒரு மூமினுக்கு ஒரு முழு குத்தினால் கூட அதன் மூலமாக சிறிய பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது. எனவே எனது மேல வரக்கூடிய துணியாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, ஏன் ஒரு தலைவலியாக இருந்தாலும் கூட இதுவும் அல்லாஹு தஆலாவின் அருளினால் தான் எனக்கு ஏற்படுகிறது. சில சமயங்கள்ல அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை சுவர்க்கத்துக்கு அனுப்புவதற்காக இந்த உலகத்தில் வைத்து பாவக்கரைகளை புடைத்து எடுத்து விட்டு அவனை உள்வாங்குவான். மரண தருவாயில கூட சில சமயங்கள்ல தண்டனை வந்த அந்த மரண வேதனை அதிகப்படுத்துவான். சில ஆக்கள் அல்லாஹு தஆலா ஒரு தீமையோ ரெண்டு தீமையோ ஒரு நாலு தீமையோ பாக்கி இருக்குமா இருக்கு. அப்ப அந்த மரண நேரத்தில் கூட அல்லாஹு தஆலா என்ன செய்வான்னு சொன்னா, அந்த மரண வேதனையை கடுமையாக அவருக்கு ஆக்கி சிறு மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த ஒரு ரெண்டு பாவத்தையும் இல்லாமலாக்கி சுபஹானல்லாஹ் சுவர்க்கத்துக்கு தகுதியாக அந்த மனிதனை அல்லாஹு தஆலா பூமிக்குள் கொண்டு செல்வான். இப்படியும் தண்டனைகள் பல விதமாக பல முறைகளாக இருக்கும். அப்ப சோதனைகள் வருவது, வேதனைகள் வருவது, துன்பங்கள் வருவது, இந்த உலகத்தில் சர்க்கரைகள் நடப்பது, சந்தேகங்கள் இந்த உலகத்தில் வருவது எல்லாமே அல்லாஹு தஆலா எண்ணீர் கொண்ட அருளின் காரணத்தினால்தான் அதை அனைத்தையும் நடாத்தி கொண்டிருக்கிறான். இதில் நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். ஒரு மூமினை பொறுத்தவரையில எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் படிப்பினை பெறக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதுதான் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடாகும். எனவே நாங்கள் பொறுமையை எல்லா நிலைமையிலும் கைக்கொள்ள வேண்டும். அப்ப அடுத்த அல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன யவமல் ஜிஸாஇ மா யவமில் பலா, கடுமையான சோதனை ஏற்பட்டால், பெரிய சோதனை ஏற்பட்டால் பெரிய நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சின்ன தலைவலி வந்த அதுல பொறுமையா இருந்தோம் சொன்னா ஒரு சின்ன நன்மை எங்களுக்கு கிடைக்கும். உயிரே போகக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு சோதனை வருகிறது, உலகத்தை வெறுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய சோதனை வருகிறது சொன்னால், அந்த பெரிய சோதனையில் நாங்கள் பொறுமையை கை கொண்டு அதனை நாங்கள் திருப்தியோடு ஏற்றுக்கொண்டால் நாம் எதிர்பார்க்காத பெரும் நன்மைகள் அல்லாஹு தஆலா தருவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். وَإِنَّ اللَّهَ تَعَالَى إِذَا أَحَبَّ قَوْمًا ابْتَلَاهُمْ, எந்த ஒரு சமூகத்தையாவது எந்த ஒரு பிரிவினரையாவது அல்லாஹு தஆலா விரும்பி விட்டான் என்று சொன்னால், நேசித்து விட்டான் என்று சொன்னால், கண்டிப்பாக அவர்களை சோதிப்பான். இதுக்கு ஒரு உதாரணம், ரசூல்மார்கள் நபிமார்கள் உலகத்தில் அனுப்பப்பட்ட அனைத்து தூதர்களும் அனைத்து நபிமார்களும் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவு தூதர்களும் அல்லாஹு தஆலாவுடைய நேசர்கள், அல்லாஹு தஆலா விரும்பியவர்கள், அல்லாஹு தஆலா எப்பொழுதும் அவன் நேசக்காரத்தினை அவர்கள் மீது வைத்துக் கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட அந்த தூதர்கள் அனைவர்களும் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்மை இருக்கக்கூடிய யாருமே வந்து இஸ்லாத்துக்காக வேண்டி களத்தில் இறங்கும் நேரத்தில் அந்த சோதனைகள் ஒரு பகுதியாக நம்ம இதுவரைக்கும் காணல. ஏன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது காலத்தில் வச்சு நடந்த சம்பவம் எங்களுக்கு தெரியும். அவட தாட தொங்குற அளவுக்கு வெட்டுப்படுது, சத்தம் மேல சீறி தோடுகிறது. மக்காவுக்கு போகிறார்கள், கல்லினால் ஒரு பைத்தியக்காரன குழந்தைகள் விரட்டுவது போன்று கல்லினால் அடித்து விரட்டினார்கள். மக்காவிலே இருந்து சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்டு மக்காவுக்கு அன்னித்திருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் சிறைபிடிக்கப்படுவது போன்ற அந்த இடத்திலே ஊன் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல், உண்ணுவதற்கு சாப்பாடு இல்லாமல், குடிப்பதற்கு எந்த வகையான பானங்களோ நீரோ இல்லாமல் அங்கே மாதக்கணக்கில் காலத்தை கடத்தினார்கள். எவ்வளவு திறந்தரும் சோதனைகள் அல்லாவுக்காக வேண்டி என்று அனைத்திலும் அவர்கள் பொறுமையை கை கொண்டார்கள், எல்லாவற்றையும் திருப்தியாக ஏற்றுக்கொண்டார்கள். சுபஹானல்லாஹ், குறிப்பிட்ட ஒரு கால பகுதியில் only 23 ஆண்டுகளுக்குள் அல்லாஹு தஆலா என்ன செஞ்ச, பெரும்பெரும் சாம்ராஜ்யங்களை இவங்க காலடியில் கொண்டு வந்து காட்டினான் அல்லாஹு தஆலா. இந்த பொறுமையின் விளைவுதான் அது. சுபஹான் அல்லாஹ் உலகத்திலும் வெற்றி, நாளை மறுமையிலும் அவர்களுக்கும் அவரை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் வெற்றி. எனவே எல்லா நிலைமைகளிலும் நாங்கள் பொறுமையை கை கொள்ள வேண்டும். துன்பங்களை கண்டு துவண்டு விடக்கூடாது. சோதனைகளை கண்டு நாங்கள் வெறுத்து ஓடி எம்மை நாங்களே வந்து துன்பத்துக்கு ஆக்கிக் கொள்ளக்கூடாது. எனவே அல்லாஹு தஆலா என்னை சோதிப்பான், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வைத்து என்னை செக் பண்ணுவான். முக்கியமா உண்மையான மூமினா இல்ல போலியா, நம்ம அந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்கிறோமா இல்லையா? மறைவான விஷயங்கள் நம்ம ஆறு அம்சங்களை ஏற்றுக்கொள்றோம் தானே. தர்மன் என்ன சின்ன குழந்தைகள் மாதிரி வந்து அல்லது கிளி பாடம் செய்யற மாதிரி பாடம் ஆகிட்டு சின்ன வயசுல அப்படியே விட்டுட்டு இருக்கிறதுக்காக இல்லையா? அதை நாங்க எப்பவுமே வந்து மனசுல வச்சுக்கொள்ளணும். இப்ப கலாச்சாரம்னு சொன்னா ஒரு சின்ன வந்தாலும் நன்மையான காரியம் நடந்தாலும் சொன்ன டச் பண்ணி பார்க்கணும், நம்ம ஈமாம்சலமா இருக்கா இல்லையான்னு சொல்லி. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமா கொள்ள வேண்டிய ஆறு அம்சங்கள் சொல்லி அதனை சொல்லி இருக்கிறார்கள். அது மறைமுகமான அம்சங்களாக இருந்தாலும் நாளாந்தம் எனது வாழ்க்கையோடு சின்ன பிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதனை நாங்கள் இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். எனவே என்ன நிலைமைகள் ஏற்பட்டாலும், எவ்வாறான கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வாறான துன்பங்கள் வந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் பொறுமையை கை கொள்ள வேண்டும். பொறுமையின் மூலமாகத்தான் உலகில் வெற்றி பெற முடியும், நாளை மறுமையில் வெற்றி பெற முடியும். அல்லாஹு தஆலா அல்குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா யாரோடு இருக்கிறான், பொறுமையாளர்களோடு இருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான். நாங்கள் பொறுமையாக இருந்தால்தான் அல்லாஹு தஆலா இருக்கும். அல்லாஹு தஆலா இம்மோடு இருந்தால் பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும், இந்த உலகத்தில் வெற்றி கிடைக்கும், நாளை மறுமையிலும் வெற்றி கிடைக்கும். நிறைய பேர் வந்து பொறுமையை இழந்து இருப்பதன் காரணத்தினால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் தரக்கூடிய சின்ன சின்ன தண்டனைகளை தாங்கிக் கொள்ளாமல் அவர்கள் சுமந்து வருவதன் காரணத்தினால் அல்லாஹு தஆலா என்னை விட்டு தூரமாக இருக்கிறார். அதனால்தான் இந்த இஸ்லாமிய சமூகம் பந்தாக உழைக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இதுவும் ஒரு காரணம். எனவே அந்த நிலைமை மாற வேண்டுமாக இருந்தால், தனி மனிதன் மாற வேண்டுமாக இருந்தாலும் அல்லது இஸ்லாமிய சமூகமே மாற வேண்டுமாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பொறுமையை கைக்கொண்டால் மட்டும்தான் ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு எழுச்சி ஏற்படும், இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி கிடைக்கும். எனவே இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து நாம் எமது வாழ்க்கையில் சுவண்டு விழுந்து விடாமல் எல்லா துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் பொறுமையை நாங்கள் ஒரு ஒரு ஊன்றுகோலாக வைத்து எல்லாவற்றுக்கும் முகம் கொடுத்து இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தினராக ஆகியவற்றை முயற்சிப்போமாக. அல்லாஹு தஆலா நிச்சயமாக நமக்கு வெற்றியை தர காத்துக் கொண்டிருக்கிறான் என்று கூறி விடைபெறுகிறேன். வாசல் தாவான الحمد لله.